தென்றல் அக்டோபர் 2010 நினைவலைகள் பகுதியில் சி கே கரியாலி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவர்களின் பத்ரிநாத்தில் என்ற கட்டுரை. தமிழ் வடிவம் திருவைகாவோ கோ பிச்சை, ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன். 1972 தேசிய நிர்வாக அகாடமியில் நான் சேர்ந்தபோது அதன் இயக்குநராக இருந்தவர் மகாராஷ்டிர பிரிவைச் சேர்ந்த முதுநிலை அதிகாரியான சாத்தே. மிகவும் சுறுசுறுப்பானவர். வரலாற்றில் பெயர் பெற்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்வது போன்றவற்றில் ஈடுபட எங்களுக்கு உற்சாகம் ஊட்டினார். மலையேற்ற பயிற்சி எங்களுக்கு பயனுள்ள அனுபவங்களை கொடுத்தது. ஒரு அணியாக செயலாற்றும் உணர்வை மனதில் பதிய வைத்ததுடன் அச்சுறுத்தும் சூழ்நிலையை எதிர்த்து நிற்கும் வல்லமையையும் அது தந்தது. நடைப்பயணத்தில் ஆர்வம் காட்டிய சிலரில் நானும் ஒருவள். என்னுடன் ஒரிசா பிரிவைச் சேர்ந்த இஆபா அதிகாரியான சுபாஷ் பாணியும் இணைந்து கொண்டார். அவர் கற்றவர், இலக்கிய படைப்பாளர், பாடல் இயற்றுபவர், நாட்டிய ஆசிரியரும் கூட. அத்துடன் ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் மூன்றாவதாக வந்தவர். அகாடமியில் அநேக நாடகங்களை இயக்கியிருக்கிறார். நானும் அதில் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருக்கிறேன். டெல்லியில் தொழில்முறை நடிகர்கள் நடித்ததை விட எங்கள் நாடகம் சிறப்பாக இருந்ததாக பலர் பாராட்டினார்கள். நான் ஒரு நாடகத்தில் 13 வயது பள்ளி மாணவியின் பாத்திரத்தில் நடித்தேன். பள்ளத்தாக்கில் இருந்த திபெத்திய பள்ளிக்கு சென்று வெள்ளையும் நீலமும் கொண்டு சீருடையை இரவலாக வாங்கி வந்தது இன்றும் நினைவில் உள்ளது. பாணி பாண்டிச்சேரி அன்னையின் தீவிர பக்தர். 20 ஆண்டுகளாக தொடர்ந்து எனது சிறந்த நண்பராக இருக்கிறார். எங்களுடன் இருந்த மற்றொரு நபர் ஊபி பிரிவைச் சேர்ந்த திரிவேதி. ஒரு நாடகத்தில் எனது தந்தையாக நடித்தவர். என்னிடம் எப்போதும் அப்படியே நடந்து கொண்டார். இன்னும் ஒருவர் நவீன் பாஜ்பாய். எதையும் விரைவில் கிரகித்து கொள்பவர், அதிகம் பேசாதவர். பல நாடகங்களில் எனது நண்பராக நடித்தவர். நான் அங்கு செய்த பேருந்து பயணத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஆட்டம் கண்டு கடகடத்து போன அந்த பஸ்ஸின் பாதியில் காய்கறிகள், உருளைக்கிழங்கு, முட்டைகள், பல வகை கோழிகள் அடைத்து கொண்டிருக்கும். மறுபாதி மனித தலைகளால் நிரப்பப்பட்டிருக்கும். பேருந்தின் 2 ஓரத்திலும் 2 நீள பெஞ்சுகள். அதன் மத்தியில் பிடிமானம் கிடையாது. இதனால் நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் விழ வேண்டும் அல்லது தலை குப்புற கீழே விழ வேண்டும். சாலை குறுகலாக மேடு பள்ளங்கள் நிறைந்து இருந்தது. சில சமயம் பஸ் 1 அடி உயரத்திற்கும் மேல் எழும்பி துள்ளி குதித்தது. ஒரு பேரழகியின் கதை. மறுநாள் நாங்கள் சுமார் 20 மைல் தொலைவில் உள்ள சீன எல்லைக்கு சென்றோம். அங்கு எல்லை பாதுகாப்பு படையின் விருந்தினராக ஒரு நாள் தங்கினோம். அந்த நாள் முழுவதும் அருவி சிற்றாறுகளில் குளிப்பதிலும் துப்பாக்கி சுட கற்றுக்கொள்வதிலும் சளைக்காமல் உருளைக்கிழங்கு சாப்பிடுவதிலும் கழிந்தது. எங்கள் அணியில் நான் ஒரே பெண். எனக்கு முகாமின் படைத்தலைவர் திரு சிங் அவர்களின் கூடாரம் ஒதுக்கப்பட்டது. அவர் மேஜையின் மீது பேரழகி ஒருத்தியின் படத்தை கண்டேன். அவர் அவரது மனைவியாகவோ நண்பராகவோ அல்லது இவருடைய வருகைக்காக ஆவலுடன் காத்திருப்பவளாகவோ இருக்கலாம் என்று நினைத்தேன். நான் சிங்கினம் அந்த பெண்ணை பற்றி விசாரித்தேன். கதையின் சோகமான பகுதி இது. அவள் அவருடைய நீண்ட கால நண்பராக இருந்தவள். பஞ்சாபியான அவர் கூர்க்கியான அந்த பெண்ணை பல எதிர்ப்புகளையும் மீறி மனம் செய்து கொண்டார். ஆனால் ஒரு விபத்தில் அவள் இறந்து போய்விட்டாள். பிறகு அவர் தானாகவே தொலைவில் உள்ள நாட்டின் எல்லைப்பகுதிக்கு மாற்றல் வாங்கி கொண்டு வந்து விட்டார். இந்த துயர கதையை கேட்ட நாங்கள் சிங்கின் நல்ல நண்பராகவும் அவர் மீது பாசம் கொண்டவர்களாகவும் ஆகிவிட்டோம். எல்லை பாதுகாப்பு படையின் உதவியுடன் சீன எல்லை வரை சென்று சீன மலை தொடர்களை பார்த்தோம். பின்னர் ஒரு பஸ்ஸில் புறப்பட்டோம். அது எங்களை பத்ரிநாத் கொண்டு போய் சேர்த்தது. அங்கிரவு அங்கு தங்கிவிட்டு அதிகாலையில் எங்களது பயணத்தை தொடங்கினோம். ஏராளமான யாத்ரீகர்கள் எங்களுடன் வந்தனர். வயதான ஆண்களும் பெண்களும் டோலியிலும் சிலர் சவாரியிலும் சென்றனர். சிலர் எங்களைப் போல நடந்து வந்தனர். இங்கு கங்கை அலக்நந்தா என்ற பெயரில் குன்றிலிருந்து கீழ் நோக்கி மிகுந்த வேகத்தில் பாய்ந்து ஓடுகிறது. இந்த நதியின் ஓரமாக பாதை மேல் நோக்கி செல்கிறது. அது மிகவும் குறுகலானது. சில இடங்களில் ஒருவர் பின் ஒருவராகத்தான் நடக்க முடியும். மூச்சு விடுவதும் சிரமம். ஆனால் பாதை நெடியிலும் தேநீர் கிடைத்தது. சிறிய உணவகங்களும் ஆங்காங்கே இருந்தன. அங்கு தங்குகிறவர்களுக்கு இடமும் போர்வையும் கடையில் கொடுத்தார்கள். ஒரு கடையில் மதிய உணவு உண்டோம். எப்போதும் போல ஆலுவும் ரொட்டியும் என்றாலும் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் கிடைத்த புதிய வெண்ணெய் அன்று எங்களுக்கு கிடைத்தது. அதன் ருசியை இன்னும் என் நாவில் உணர்கிறேன். கேதாரத்தில் பாதையில் அலக்நந்தா ஒரு புறமும் பனிமூடிய உயரமான மலைத்தொடர்கள் மறுபுறமுமாக எங்களை கவர்ந்தன. இறுதியாக கேதார்நாத்தை அடைந்தோம். பள்ளத்தாக்கு பச்சை கம்பளம் விரித்த சமதளமாக இருந்தது. சரிவான ஓரிடத்தில் ஒரு சிறு கோவில் இருந்தது. நாங்கள் அக்கோவிலுக்கு விரைந்தோம். ஒரு அர்ச்சகர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். அவர் தன் கையில் விளக்கை பிடித்து கொண்டு தன்னை சிவன் கழுத்தில் உள்ள பாம்பாக எண்ணிக்கொண்டு தன் உடம்பை வளைத்து வளைத்து ஒரு வகை பாம்பு நடந்துடன் தீப ஆராதனை நடத்தினார். அர்ச்சகரின் பக்தி பரவசத்தாலும் கடவுளுடன் ஒன்றி அவர் செய்த ஆராதனையாலும் நாங்கள் வசீகரிக்கப்பட்டோம். கர்நாடக மாநிலத்தின் லிங்காயத்து வகுப்பினர் கேதார்நாத் கோவிலில் ஆராதனை செய்யும் உரிமை பெற்றிருப்பதை பின்னர் நான் தெரிந்து கொண்டேன். ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள தலைமை அர்ச்சகர்களில் ஒருவர் எப்போதும் நேபாளத்தில் இருந்து வந்தவராக இருப்பார். ஏழுமலையான் கோவிலில் பரம்பரை உரிமை உள்ள அர்ச்சகர்களாக தமிழ் ஐயர் ஐயங்கார், அதாவது சைவ வைஷ்ணவ பிரிவைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல வட இந்தியாவில் உள்ள சில முக்கியமான கோவில்களில் சேவை செய்ய கேரள நம்பூதிரி பிராமணர்கள் உரிமை பெற்றிருக்கின்றனர். பரந்து விரிந்த நம் நாட்டில் பல நூற்றாண்டுகளாக இந்த மத நிறுவனங்கள் ஒன்றுபடுத்தும் சக்தியாகவே விளங்கி வந்திருக்கின்றன என்பதையே இவை காட்டுகின்றன. மறுநாள் காலையில் பார்வதியுடன் சிவபெருமான் வசிக்கும் கைலாச பர்வதத்தின் மீது சூரியன் உதயமாவதை காண விரும்பி அதிகாலையிலேயே கண்விழித்தோம். கோவிலுக்கு நடந்து சென்றோம். திரும்பும் போது சில சாதுக்கள் ருத்ராட்ச மாலை, ஸ்படிகம், சாலகிராமம், மூலிகைகள், சுறுசுறுப்பூட்டும் இயற்கை பொருட்கள், இரத்தினக்கற்கள், துளசி மாலை ஆகியவற்றை விற்பனை செய்து கொண்டிருந்தனர். நான் நிறைய ருத்ராட்சங்களை பொறுக்கினேன். பெரிய மஞ்சள் கல் பதித்த ஆரம் வாங்கினேன். நாகரிக அணிகலன் என்ற ருத்ராட்ச மாலையையும் என் மாமனார் அனுமதிக்கும் வரையில் அணிந்திருந்தேன். புதிதாக மனம் செய்து கொண்டவர்கள் அதை அணியக்கூடாது என்று சொல்லி பின்னர் அதை அகற்றிவிட்டார்கள். காலை சிற்றுண்டிக்கு பிறகு கீழிறங்கும் பயணத்தை தொடங்கினோம். இரண்டு இரவும் பகலும் கடந்து பஸ் பத்ரிநாத்தை அடைந்தது. தொடரும்.